போட்டோக்களை மாட்டுவதற்கு, அது அத்தா அம்மாவினுடைய போட்டாவை, இந்த காலேஜுகள்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாக்கா அதனுடைய ஸ்தாபகரின் போட்டாவை மாட்டுவதற்கு சரியத்துல அனுமதி கிடையாது, எந்த ரீதியிலும் அனுமதி கிடையாது. நான் ததுகுலுல் மலாயிக்கத்து பைத்தன் பீகி கல்புன் நௌசூரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ, அந்த இடங்களுக்கு கண்டிப்பாக சைத்தான் நான் வருவான், மலக்குகள் கண்டிப்பாக வர மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லி இருக்கிற காரணத்தினால போட்டோக்களை வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. சில சேகுமார்களுடைய போட்டோ ஜேப்புல வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ் ஞாபகம் வருது, அல்லாஹ் ஞாபகம் வராது, சேகு தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சரியத்துல இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எல்லாம் காந்தி பெரியவரை காந்தியா போட்டு வச்சிருக்காங்க சில இடங்கள்ல. இது இந்த லரூரத்து நம்ம அரசாங்கம் இல்ல, அரசாங்கம் வந்து நம்முடையதல்ல, இஸ்லாமிய அரசாங்கம் இல்ல. அதனால இந்த லரூரத் நம்ம நினைச்சாலும் அதை காசை கிழிச்சு போட்டாலும் தூக்கி ஜெயில போட்டுருவான். அதனால அவசியம் இது வேற வழி இல்ல, அதனால கூடும். இந்த லரூரத்து ஜாயிஸ். அதே மாதிரிதான் இந்த பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோ புடிச்சுக்கிறது, ரேஷன் கார்டுக்கு போட்டோ தேவைப்படுகிறது, வெளிநாடுகளுக்கு போறதுக்கு போட்டோ தேவைப்படுகிறது, இது இந்த லரூரத். அதே போல லைசன்ஸுக்கு போட்டோ தேவைப்படுகிறது. அவசியத்திற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இது வேற அதை ஞாபகத்திற்காக வேண்டி அனுமதி கிடையாது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னு சொன்னாக்க, அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஹாஜிமார் வந்த உடனேயுமே நான் அங்கிருந்து ஒரு முசல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல பார்த்தாக்கா காபத்துல்லாவில தவாப் செய்யற மாதிரி போட்டோ பெருசா. அந்த போட்டோக்களில் கண் காது மூக்கு அந்த உருவ தனியா தெரியல, சும்மா ஆள் மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது. உருவங்கள் தனியாக தெரியாவிட்டால் அதை பத்தி பரவாயில்லை, உருவங்கள் தனியாக தெரிந்தால் அவரை பார்த்தாக்கா கரெக்டா தெரியுது அவருடைய சூரத். இப்படி தெரிந்தால் சில போட்டோக்கள்லாம் அப்படி இருக்கிறது. உருவங்கள் தனியாக தெரிந்தால் கூடாது, தனியாக தெரியாமல் வெறுமனே இருந்தால் நிழல் போன்று இருந்தால் கூடும். ஓவியத்தை கத்துக்க வேணாம்னு சொல்லல, டிராயிங் இருக்குது, இந்த டிராயிங் எல்லாம் மார்க்க கத்துக்க வேணாம்னு சொல்லல, தாராளமாக கத்துக்க சொல்லுகிறது. அதே நேரத்தில் அதுல உருவப்படத்தை வரையக்கூடாது. ஏன்னாக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறாங்க, அசத்துன் நாசி அதாபன் இந்தல்லாஹ் அல் முசவ்விரீன். நாளைக்கு அல்லாஹ்விடத்துல அதாபால ரொம்ப கடுமையா யாருக்கு இருக்குன்னு சொன்னா, யார் படம் வரைகிறார்களோ, உருவ படங்களை யார் வரைகிறார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கற்றுக்கொள்ளலாம், அதே நேரத்துல இதிலே தலையிடக்கூடாது. ஆளை வரையிறது, அந்த பெரிய பெரிய அரசியல்வாதி தலைவர்களை வரையிறது, இது கூடாது. இந்த டையில ரெண்டு வகையான டை இருக்கு இன்றைக்கு. ஒன்று தண்ணீர் சேருவதை தடுக்கும், தலைக்கு தண்ணீர் சேர்றத அது ஒரு தடிப்பமாக இருந்து தண்ணீர் சேருவதை தடுக்கும். இன்னொரு வகை மருதாணி மாதிரி இருக்கு, தண்ணீர் சேருவதை தடுக்காது. தண்ணீர் சேருவதை தடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதை பூசிக்கிட்டு தையடிச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜனாபத்தான குளிப்புள்ளவன், அவன் குளிப்பே கூடாம போயிடும். ஒழு செஞ்சா ஒழு நிறைவேறாது, தொழுக கூடாது, குளிப்பு கூடாது, எதுக்குமே கூடாமல் போய்விடும். அதனால அந்த மாதிரி டையெல்லாம் கூடாது. ஒரு சிலரு அந்த வாலிபத்தை காட்டுறதுக்குன்னு ஒரு சிலர் வந்து நாலு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி எப்படி டையெல்லாம் மாத்துறது, திடீர்னு பார்த்தாக்கா சிகப்பா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா கருப்பா இருப்பாரு, பார்த்தாக்கா வித்தியாசமா காட்டணுங்கிறதுக்காக. இதுவும் சரியத்துல எந்த வகையான இந்த பகரை காட்டுகிற அமைப்புல, பெருமையை காட்டுகிற அமைப்புல, மருத்துவத்துக்காக குளிர்ச்சிக்காக வேண்டி மருதாணி இட்டுக் கொள்ளலாம், ஏன்னா அது தண்ணி சேருவதை தடுக்காது. அதே மாதிரி இந்த பெண்களுடைய விஷயத்திலையும் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அந்த நெகப்பாலிஸ் இன்னைக்கு நிறைய நெகப்பாலிஸை போட்டுக்கிட்டு, அதே மாதிரி லிப்டிக்லாம் சாதாரணமா இன்னைக்கு எல்லா வீட்லயும் ஆடம்பர பொருளாகவே அது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டுருது. அதெல்லாம் தண்ணி சேருவதை தடுத்து விடும், லிப்டிக்லாம் தண்ணி சேர்றதை தடுத்துரும், அதனால அதை அறவே கூடாது. அதே மாதிரி ஒரு மகள் இடத்துல தாய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீ புருஷ வீட்டுக்கு போயிருக்கிறிய, என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு அம்மா மகளை பார்த்து கேட்குது. அப்ப தீன்தாரியான அந்த மகள் சொன்ன பதில் ரொம்பவும் அற்புதமான பதில், தீன்தாரியான மகள். நம்ம வீட்டுல கேட்டாக்கா, அம்மா மகளே நீ எங்க வீட்டுல என்ன பயன்படுத்திட்டு இருக்க, நான் பேரன் லவ்லி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், முகத்துக்காக, என்னுடைய கைக்காக நான் லிப்டிக்கை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய காலுக்காக அதுக்குன்னு சிகப்பா ஒரு சாயம் வைக்கிறானுங்க, அதை அடிச்சுக்கிறது காலில், இதை பயன்படுத்தி கொண்டிருக்கேன் நம்ம வீட்டுல சொல்லுவாங்க. ஆனால் இறைநேச பெண்மணி மிகவும் அழகாக சொன்னால், அந்த பெண்மணி அஸ்தஹதிமுலி சஃபத்தி அல் ஹக்க, என்னுடைய உதட்டுக்கு நான் உண்மையை பயன்படுத்துகிறேன், வலி சௌத்தி அத்திக்கிற, என்னுடைய குரலுக்கு நான் திக்ரை பயன்படுத்துகிறேன், எப்பொழுது உரைத்தாலும் என்னுடைய குரலில் திக்ரு தான் வரும், என்னுடைய கண்ணுக்கு நான் பயன்படுத்துவது பார்வையை தாழ்த்துவதை பயன்படுத்துகிறேன். வலி பதனி என்னுடைய உடலுக்கு அல் யஹ்சான் உபகாரத்தை, கணவனுக்கு உபகாரம் செய்வதை என்னுடைய உடலுக்கு பயன்படுத்துகிறேன். பெற்றவர்களுக்கு பணி செய்வதை என்னுடைய உடலுக்கு பயன்படுத்துகிறேன். வலி கிவாமி அல் இஸ்திகாமத்தை, நான் நிலைத்திருப்பதற்கு நான் கையாளுவது, எனக்கு அழகாக நான் கையாளுவது இஸ்திகாமத்தை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். நல்ல அமல்களை நிரந்தரமாக செய்வதை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். வல் கலி வல் கல்வி என்னுடைய உள்ளத்திற்கு ஹுப்பல்லா அல்லாஹுவினுடைய பிரியத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வலி அக்கலி என்னுடைய அறிவுக்கு அல் ஹிக்மத்தை ஞானத்தை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வலி நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸுக்கு அத்தாஅத்தை இறைவனுக்கு வழிபடுவதை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வலி ஹவாய என்னுடைய மன இச்சையையே நான் ஈமானாக மாற்றிக்கொண்டேன் என்று அந்த பெண்மணி பதில் கொடுக்கிறார்கள். இந்த பெண்மணியை போன்று அகிலத்திலே நம்முடைய பெண்கள் வந்துவிட்டால் கண்டிப்பாக மார்க்கம் இந்த பெண்களை பார்த்தே வளர ஆரம்பிக்கும். இஸ்லாத்துல வந்து வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கு வணக்கம் இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஒரு நண்பர் வருவாரு, பாட்டு மத நண்பரு, அவங்களுடைய வழக்கம் என்னன்னு சொன்னாக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. இவரும் டக்குனு கையை தூக்கிடுவாரு. ஏன்னு சொன்னா இஸ்லாமியனுடைய நிலைமை இன்னைக்கு சமுதாயத்துல தமிழ்நாட்டுல என்னன்னா, அடுத்தவங்களுடைய கலாச்சாரத்தை தான் இவன் பாக்குறானே தவிர இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி புகுத்துவது என்ற சிந்தனை இஸ்லாமியர்களுக்கு வரவே இல்லை. அடுத்த கலாச்சாரத்தை பின்பற்றான், மியூசிக் கலாச்சாரம் அடுத்த கலாச்சாரம் அதை பின்பற்றான். எல்லா கலாச்சாரங்களையும் நீங்கள் எண்ணி பாருங்கள், அடுத்தவர்களுடைய கலாச்சாரங்களை களவாடுகிறார்களே தவிர, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தா இங்கிலீஷ் வேர்டு அந்நிய கலாச்சாரம், ஆனா அதே நேரத்துல அஜர்த்து மார்க அரபியில சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது பார்த்தா அஜரத் என்ன அரபி ஒருக்கு அர்த்தம் இருக்கா, என்ன அரபி ஒருக்கு அர்த்தம் இருக்கா, வெறும் அர்த்தத்தை மட்டும் சொல்லலாம்ல, அரபியை விட்டுற வேண்டியதானா? மொழியை விட்டு விட்டால் அந்த கலாச்சாரம் வளராது. கலாச்சாரங்களை நாம் நம்முடைய கலாச்சாரங்களை திணிக்கணுமே தவிர அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது. தாடி வைப்பதை பற்றி சுகாக்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், இது சுன்னத்தின் மூலமாக ஹதீஸின் மூலமாக தரிபட்டு இருந்தாலும் இது வாஜிப். தாடி வைப்பது வாஜிப், காரணம் எல்லா நபிமார்களும் செய்த செயல் தாடி. நபிமார்களுடைய சுன்னத்தினாலே எல்லா நபிமார்களும் செய்ததுன்னு எழுதும் போது அதுல ஒன்று தாடி வைக்கிறது. திருமண காலத்துல அது தாய்மார்களே இன்றைக்கு சொல்றக்கூடிய காட்சியை பாக்குறோம். வாலிபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தாடி வச்சுட்டு போனாக்கா ஏன்டா இவ்வளவு தாடியை வைக்கிற, தாடியை எடுத்துடுறா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க யாரும். இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளா இது, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா யாரும், வேணா பொண்ணே, வாஜிபை விட்டு விட்டு பொண்ணா. அதனால பெண்மணிகளே நன்கு கவனிக்க வேண்டும். சுகஹாக்கள் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், தாடியை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் ஒரு வாஜிபை வெறுத்தால் குஃப்ரை பற்றி பயப்படப்படும், காஃபிராக கூட ஆகி போயிடலாம். ரஜிதுல் ஈமான் அவசியம் ஆகி போயிடும், ஈமான புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால நான் தாடியை வெறுக்கிறேன் என்று சொன்னால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வாஜிபாக்கியதை வெறுக்கிறேன் என்று அர்த்தம். சில தவறுகளை பாருங்க, அதுல இந்த முதோ சப்பல உட்கார்ந்தாக்கா இமாமாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக தடுக்கணும். வட்டி வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்றதில்ல, வட்டி செயல இங்க செய்யறதில்ல, பள்ளிவாசக்குள்ள செய்யறதில்ல, பொய்ய பள்ளிவாசக்குள்ள செய்யறதில்ல, லெஞ்சத்தை பள்ளிவாசக்குள்ள செய்யறதில்ல. ஆனா முதோ சப்பல தாடியை வலுவழுன்னு சிறைச்சிட்டு வந்து அல்லாஹுவிற்கு முன்னால் பெருமானாரினுடைய சுன்னத்தை சிதைத்து விட்டு வந்து அமருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அறவே கூடாது. அப்படியே அந்த ஓரத்துல போய் ஜனாதா போட்டி பக்கத்துல நின்று தொழுது போயிட்டே இருங்க, வேணாம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மைனர் செயல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள்ல கூட குறைஞ்சிருக்குது இந்த சின்ன பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறது, ஆம்பளை பிள்ளைகளுக்கு மோதிரம் போடுற செயல் இருக்குது ரொம்ப அதிகமாக நடக்கிறது. ஒருத்தட்ட கேட்டா அந்த குழந்தைக்கு தான் வந்து பாலிகாகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்குதுல்ல, புது விளக்கம், பாலிகாக வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு, அதுக்கு என்ன தெரியவா போகுது, மூதேவி உனக்கு தெரியுதுல்ல. அதனால பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாத்துக்கும் இதே சட்டம் தான். இதுல நிறைய கவனமாக இருக்க வேண்டும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மோதிரம் போட்டு அழுகு பாக்குறது அதனால கூடாது. ஆண்களுக்கு தங்க மோதிரம் கூடாது. அதே மாதிரி வெள்ளி இருக்கா இல்லையா, இதுலயும் ஒரு மசாயில் எழுதுகிறார்கள், ஆப்கா மசாயில் உண்காகல் என்பதில் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள், மோதிரம் இருக்கா இல்லையா, வெள்ளி மோதிரம் மூன்றரை மாஷா, ஏறத்தாழ ஒரு 6-7 கிராம் என்று நான் நினைக்கிறேன், இந்த அளவுக்கு போடுறதுக்கு, அதுக்கு மோதிரமா போடுறதுக்கு தான் அனுமதி இருக்கே தவிர, அரணா கயிறு வெள்ளியில கட்டுறதுக்கோ, அங்க வெள்ளியில தாயத்து போடுறதுக்கோ, வெள்ளியில டாலர் போடுறதுக்கோ மார்க்கத்துல அனுமதி கிடையாது, போடக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு கொலுசா போடுறதுக்கோ மார்க்கத்துல அனுமதி கிடையாது, அனுமதி மோதிரத்துக்கு மட்டும்தான். சலாம் சொல்லும் பொழுது கையை தூக்குறது நசாராக்கள் யூதர்களுடைய பண்பாடு. நம்ம சலாத்துக்கு கையெல்லாம் சொல்ல தூக்கூடாது, நசாராக்களுடைய பண்பாடு. அதனால சலாத்துக்கு கையெல்லாம் தூக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் காதுல கேட்கற மாதிரி சத்தமா சொல்லணும். ஒரு சிலர் திட்டுறானா சலாம் சொல்றானே தெரியாது, பாத்துட்டு அப்படின்னா இப்படின்னு. ஒரு சிலரை பார்த்தா யானை துமிச்சாங்க தூக்குற மாதிரி. இது என்ன சலாமா என்ன? ஒவ்வொன்னு ஒவ்வொருறாங்க. ஒரு சிலர் இப்படி நெஞ்சில கைய
அஸ்ஸலாமு அலைக்கும்
இப்படி, ஒரு சிலர் இப்படி. அதே மாதிரி அந்த ரோட்ல அவர் போயிட்டு இருக்கும் போது இங்க இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அப்படின்னு அங்க ரோட்ல இருக்கவன் எல்லாம் திரும்பி பார்ப்பான். இது சலாத்தினுடைய முறை அல்ல. பக்கத்துல போய் பின்னாடி இருந்துகிட்டு சலாம் சொல்லக்கூடாது. பக்கத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்று சொல்ல வேண்டும். இதுதான் சலாத்தினுடைய முறை. முசாபகா செய்யறதுங்கிறது ரெண்டு கை தான். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்களையே ஒரு சிலர்கள் வந்து ஒத்த கையில அப்படியே குளித்து குளிக்கி விட்டு, இதுக்கு பேர் முசாபகா, இதற்கு பேர் முசாபகா இல்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ரிவாயத் இருக்கிறது, திருமதிகளை இப்னு மஸ்ஊதினுடைய ரிவாயத் பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரண்டு கரங்களுக்கு இடையில் என்னுடைய கரம் இருந்தது என்கிறார்கள். பாபுல் அஹதி பில் யமீன், புகாரியில பாபு இட்டிருக்கிறதே இப்படிதான், ரெண்டு கையால் பிடிக்குதல் என்பதை முசாபகாவுக்கு பாபாகவே அமைத்திருக்கிறார்கள். எனவே முசாபகா இந்த அமைப்புல தான் இருந்தாகணும். ஆண்களுக்கு வந்து அவுரத்துங்கிறது தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் தான், அதை மறைச்சிட்டாக்கா தொழுகு கூடிரும். ஆஃப் கை, ஒரு முழுக்கை போட்டிருந்தாக்கா அதனுடைய அழகு தனியாக இருக்கும், அதனால தொழுகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது.